நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை கைதியாக உள்ள பேரறிவாளன் வழக்கின் விசாரணை சமயத்தில் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஒரு வரியை பதிவு செய்யவில்லை என்று வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரி தியாகராஜன் தமிழோசிக்கு வழங்கிய சிறப்பு பெட்டி.
பேரறிவாளர் சார் சிவராசன் என்னை பேட்டரி வாங்க சொன்னார், வாங்கி வந்தேன், கொடுத்தேன், ஆனால் எதற்காக வாங்கி வர சொன்னார் என்பதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்று அவர் தெளிவாக சொல்லியதை நான் பதிவு செய்யவில்லை.
இலங்கை கவிஞர் ஜெயபாலனின் கைது குறித்து அவரது மனைவி வாசுகி பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்கள்.
தாயின் சமாதியை பார்க்க போன இடத்துலதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 2006 தனது தாய் பிறந்த பின்பு அவர் இன்னும் அவருடைய தாயின் சமாதிக்கு போகவே இல்லை என்று ஹக்கீம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தில் பேசிய பேச்சு வந்து இனவிரோதத்துக்கு குந்தகமாக எதுவும் அந்த பேச்சில இல்லை என்று.
ஆகியவையும் பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் 11 பாகமும் கேட்கலாம்.
தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஈரானின் அணுத்திட்டம் பற்றி எட்டப்பட்டுள்ள இடைக்கால இணக்கப்பாடு தொடர்பில் ஈரானும் அமெரிக்காவும் திருப்தி வெளியிட்டுள்ளன. உலக வல்லரசுகளுடன் ஜெனிவாவில் பல நாட்கள் நடந்த தொடர் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் ஈரான் அதன் யுரேனிய சரிவாக்கல் நடவடிக்கைகளை குறைந்த மட்டத்தில் வைத்திருக்க இணங்கியிருக்கிறது. அதற்கு கைமாறாக ஈரான் மீதுள்ள சில தடைகள் தளர்த்தப்படுகின்றன. பல தசாப்தங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக ஈரானின் அணுத்திட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். ரஷ்யா இந்த உடன்பாட்டை வரவேற்றிருக்கிறது, ஆனால் இது மிக நீண்டமான கடினமான பாதை என்று ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் வரலாற்றில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய தவறு இது என்று இஸ்ரேல் வர்ணித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் 6 நிரந்தர இணக்கம் காண பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன.
அமெரிக்காவுடனான முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றுக்கு தமது அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்ற 2000 அதிகமான ஆப்கான் மூத்தர்களின் சந்திப்பு ஒன்று அந்த ஒப்பந்தத்தில் இந்த வருட இறுதிக்கு முன்னதாக கையெழுத்திடுமாறு ஆப்கான் அதிபர் ஹமீத் கர்சாயை கேட்டிருக்கின்றது. அடுத்த வருட இறுதியில் அமெரிக்க தாக்குதல் படைகள் ஆப்கானிலிருந்து வெளியேறிய பிறகும் அமெரிக்க படைகளை, முக்கியமாக இராணுவ பயிற்சியாளர்களை ஆப்கானில் தங்கியிருக்கச் செய்வதற்கு அந்த ஒப்பந்தம் வழி செய்யும். ஏப்ரல் மாதத்தில் அதிபர் தேர்தல் நடக்கும் வரை இந்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்த அதிபர் கர்சாய் விரும்புகின்றார். ஆப்கான் வீடுகளில் அமெரிக்க படைகள் தேர்தல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் முன் நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார். 2014 பின்னரும் தமது படை நிறுத்தம் குறித்து திட்டமிடுவதற்காக அந்த ஒப்பந்தத்தை உடனடியாகவே செய்து கொள்ள அமெரிக்கா விரும்புகின்றது.
எகிப்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான உரிமைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் புதிய சட்டம் ஒன்றில் எகிப்தின் இடைக்கால அதிபர் கைச்சாத்திட்டிருக்கிறார். அமைதியான ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு மக்களுக்கு உள்ள உரிமையை ஒரு குற்றமாக்க முயற்சி இது என்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் முன்கூட்டியே போலீசாரின் அனுமதியை பெற வேண்டும். 3 ஊரடங்கு உத்தரவும் அவசர கால நிலையும் தளர்த்தப்பட்டு 2 கடந்திருக்கின்ற நிலையில் இந்த சட்டம் வருகிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிபர் மோர்சியின் ஆதரவாளர்கள் நடத்தும் போராட்டங்களை தடுக்க பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர்.
சிரியாவின் உள்நாட்டுப் போரில் 11,000 அதிகமான சிறார்கள் கொல்லப்பட்டதாக புதிதாக வெளியான ஆய்வு அறிக்கை ஒன்று கூறுகின்றது. இதில் குறைந்தது 1,000 பேராவது ஸ்னைப்பர்களினால் வேண்டுமென்றே இலக்கு வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அது குறிப்பிட்டிருக்கின்றது. 100 அதிகமான குழந்தைகள், அவர்களை பலர் 1 குறைவானவர்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக பிபிசிக்கு வழங்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் ஆய்வுக்குழுவின் அறிக்கை கூறுகின்றது. ஆயினும் இப்படியாக இறந்தவர்களில் பெரும்பாலானோர் தமது இருப்பிடங்களில் ஆட்லரி குண்டுகள் விழுந்து வெடித்ததால் உயிரிழந்திருக்கின்றார்கள். சிரியாவில் சிறார்களுக்கு எதிரான வன்முறைகளை கைவிடுமாறு அனைத்து தரப்பையும் கூறியிருக்கின்ற அந்த அறிக்கை, இப்படியான அக்கிரமங்களில் ஈடுபடுவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை வர வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றது.
சுவிட்சர்லாந்தில் உயர் அதிகாரிகளின் சம்பளத்தில் கடுமையான மட்டுப்பாடுகள் கொண்டு வருவதை வாக்காளர்கள் நிராகரித்திருப்பதாக இன்று நடந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முதற்கட்ட முடிவுகள் காண்பிக்கின்றன. குறைந்தளவு சம்பளம் பெறும் தொழிலாளர்களை விட 12 அதிகமாக உயரதிகாரிகள் சம்பளம் பெறுவதை தடுப்பது இந்த புதிய திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. சுவிட்சர்லாந்தில் சில நிறுவனங்களின் தலைமை நிறைவேற்று அதிகாரிகள் சாதாரண தொழிலாளர்களை விட 200 அதிகமாக சம்பளம் பெறுவதாக தகவல் வெளியானதை அடுத்து அங்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. ஆனால் வெளிநாட்டு முதலீடுகள் குறைய இந்த திட்டம் காரணமாகும் என்பதால் அரசாங்கமும் வணிக நிறுவனங்களும் அதனை விரும்பவில்லை.
பிரிட்டனில் இருக்கின்ற சில சிறுபான்மை சமூகங்களில், குறிப்பாக பாகிஸ்தானிய சமூகத்தில் ஊழல் இருப்பதாக கூறியது தொடர்பில் எழுந்த விமர்சனங்களை அடுத்து பிரிட்டனின் அரசாங்க தலைமை சட்ட ஆலோசகரான சட்டம் அதிபர் டொமினிக் கிரீவ் அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். சில நாடுகளில் இருந்து வந்த குடியேறிகள் அங்கு ஒரு தரப்புக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கும் ஒரு வகையான கலாச்சாரத்தை நம்பும் வகையில் வளர்ந்திருப்பதாக டெய்லி டெலிகிராப் சந்தேகம் சனிக்கிழமை என்று கூறியிருந்தார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்தி ஒன்று. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும் பேரறிவாளன் அந்த வழக்கு விசாரணையின் பொழுது அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்த காவல்துறை உயரதிகாரியான தியாகராஜன் அதில் ஒரு வாக்கியத்தை தான் பதிவு செய்யவில்லை என்று பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். அந்த கொலையில் அடிப்படை விசாரணைகளில் குறைபாடுகள் உள்ளதா என்று அவரிடமே கேட்டேன்.
இந்த விசாரணையில அதுல குறைகள் இருக்கதாகவே நான் சொல்லல. நான் சொல்வதெல்லாம் எனக்கு இடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியிலே பேரறிவாளன் என்கிற அந்த அவர் அக்யூஸ்ட், அந்த குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வாக்கு மூலத்திலே, அந்த வாக்கு மூலத்திலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு திருத்தம் இருக்கிறது என்பதை மட்டுமே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அது என்ன? அவர் தன்னுடைய எல்டிடியினுடைய சகவாசம், இதனுடைய முக்கிய குற்றவாளி என்று கருதப்படக்கூடிய சிவராசனுடைய காப்பிலே இருந்தார், அவருடைய சகாவாக இருந்தார், அவர் ஏவிய பணியை செய்தார். இதிலெல்லாம் எந்த விதமான விவாதமும் கிடையாது. அவரே ஏற்றுக்கொண்ட ஒன்று, அவர் ஏவிய பணிகளில் ஒன்று கடைக்கு சென்று பேட்டரி வாங்கி வா, இதையும் அவர் ஒப்புக்கொள்கின்றார். வாக்குமூலம் பதிவாகி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒன்று கூறுகிறார், எதற்காக அது வாங்க சொன்னார், இது எதற்காக பயன்பட போகின்றது, ஒரு கொலைக்கு பயன்பட போகிறதா, அதுவும் ராஜீவ்காந்தி கொலைக்கு போகின்றதா என்ற விவரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே எனக்கு அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அறிவு இப்படி சொல்லும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது, சொன்னார் வாங்கி கொடுத்தேன் அவ்வளவுதான், ஏன் எதற்கு எப்பொழுது எதற்காக என்ற எதுவுமே தெரியாது என்று சொல்லும் பொழுது அது வந்து தனக்கு ஒரு விடுதலை பத்திரமாக மாறுகின்றது, ஒப்புதல் பத்திரம் அல்ல. அப்பொழுது ஐ வாஸ் இன் ப்ரொஃபஷனல் டிலமா, ஒரு குழப்பம், ஒரு நெருக்கடி. அவர் சொல்வதை சொல்லுகின்றபடியே எழுதிவிட்டால் அந்த வாக்கு மூலமே செல்லுபடியாகாது. இந்த ஒரு நெருக்கடி எனக்கு வரும்பொழுது நான் என்ன செய்தேன், பொத்தாம் பொதுவாக இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எவ்வாறு, நான் அவர் சொன்ன பொழுது எனக்கு தெரியாது என்பதை நான் எழுதவில்லை. இது ஒரு ஒமிஷன், ஒரு தவறு என்று கூட சொல்லலாம்.
ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியாக இருந்த நீங்கள் ஒரு உலகமே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு வழக்கு விசாரணையின் பொழுது இப்படியான ஒரு தவறை செய்தது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கேரியர், தொழில் முறை சார்ந்த அந்த உத்தியோகத்துக்கே ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கறத நீங்க உணரலையா? அப்போ
நிச்சயமாக இல்லை. இது ஒரு முறை விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது துறையிலே ஒரு மூத்த தலைவர் என்ன சொன்னார், நீர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், உமக்கு இந்த சதா சட்டத்திலே நீதிபதியினுடைய ஸ்தானம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நீதிபதி என்றே நினைத்துக் கொள்ளக் கூடாது என்று எனக்கு அறிவுறுத்தினார். அப்படி நீ அவர்கள் சொல்வதை வார்த்தைக்கு வார்த்தை, நீ வந்து வாட் வி ஹவ் இன்வெஸ்டிகேட்டட் சோ ஃபார்ங்கிறத எவாலுவேட் செய்யாமல், சீர்தூக்கி பார்க்காமல், நான் ஒரு நீதிபதி சொல்வதை சொல்லிய வண்ணம் எழுது என்று சொன்னாயானால் உனக்கு இங்கு வேலையே கிடையாது, தேவையே இல்லை. நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு நீதிபதியிடம் கொடுத்து ஐயா நீங்கள் எழுதிக்கொள்ளு என்று சொல்லுகிறார். அந்த வாதம் எனக்கு எடுபட்டது.
இப்போ நீங்க சொல்ற இந்த தர்ம சங்கடத்திலிருந்து எப்படி மீண்டீங்க நீங்க?
நான் என்ன செய்தேன் என்றால், எனக்கு தெரியாது என்பதை நான் எழுதவில்லை. ஏன்னா தெரியாது என்று சொல்லிவிட்டால் அந்த ஒரு குப்பை காகிதம் ஆயிடும், அதை விட்டுவிட்டு அதே சமயம் இது பயன்படுத்தப்பட்டது என்று பொதுவாக பேசிவ் வாய்ஸில் எழுதினேன். இது எதற்காக செய்தேன் என்றால், அறிவுக்கு நியாயத்தை கொடுப்பதற்காக நான் செய்தேன். ஏனென்றால் பின்னாடி இது வழக்கு வரும், அவருடைய வழக்கறிஞர் இதை எடுப்பார். இந்த 4 பக்க ஒப்புதல் வாக்கு மூலத்திலே சிவராசன் இவரிடம் சொன்னார், நான் இதை செய்ய போகின்றேன், நீ அதை யாரிடம் சொல்லாதே, அதற்காக தான் பயன்பட போகின்றது, நீ போய் பேட்டரி வா என்று, there is not a single word or whisper. அதை பற்றி மௌனம் சாதிக்கின்றது. இந்த மௌனம் நான் அறிவுக்கு வழங்கக்கூடிய நியாயம் என்று நினைத்தேன். இப்போ 6 மாதத்துக்கு பின்னால் பார்க்கும் பொழுது, இதெல்லா தடைகளும் வந்த பிறகு பார்க்கும் பொழுது, அன்று அந்த அறிவு என்று சொன்ன வாதம் எனக்கு முன்கூட்டியே தெரியாது என்பது ஊர்ஜிதமாகிறது. எவ்வாறு ஒரு வயர்லெஸ் இன்டர்செப்டர் கிடைக்கின்றது, கிடைக்கும் பொழுது அதில் என்ன சொல்லுகிறது, சிவராசன் எழுகிறார், இதுவரைக்கும் எங்களுடைய நோக்கம் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை, அந்த இந்திய பெண்ணுக்கு மட்டும் தெரியப்படுத்த இருக்கின்றோம். அதனால கேள்வியினால் தெரிந்தே நீ சவரத்தை செய்தாய் என்றால் நிச்சயமாக இல்லை. பேரறிவாளர் ஒன்று தெல்ல தெளிவாக சொன்னார், சார் சிவராசன் என்னை பேட்டரி வாங்க சொன்னார், வாங்கி வந்தேன், கொடுத்தேன், ஆனால் எதற்காக வாங்கி வர சொன்னார், இது எதற்காக பயன்படுத்த போகிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்று அவர் தெளிவாக சொல்லியதை நான் பதிவு செய்யவில்லை.
முன்னாள் காவல்துறை உயரதிகாரி தியாகராஜன் அவர்கள் பிபிசி தமிழோசைக்கு அளித்த பேட்டியின் நீண்ட வடிவத்தை எமது இணையதளமான bbctamil.com நேயர்கள் கேட்கலாம். அப்போது இந்த விசாரணைகளுக்கு தலைமை ஏற்றிருந்த டிஆர் கார்த்திகேயன் அவர்களிடம் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்த விவரங்கள் குறித்து கருத்து கேட்க முயன்றோம். அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த இலங்கை தொடர்பான செய்திகள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது குடிவரவு குடி அகழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கவிஞர் ஜெயபாலனின் விடுதலை கேள்விக்குறியாக உள்ள சூழலில் அவரது மனைவி வாசுகியிடம் பேசினார் சீவகன்.
என்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டது எனக்கும் அதிசயமாகத்தான் இருந்தது. அவர் வந்து தன்னுடைய தாயின் சமாதியை பார்க்கறதுக்காக சென்ற இடத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அரசாங்கம் கூறும் கருத்து வேறு, நான் கருதுற கருத்து வேறு. அவர் தாயின் சமாதியை பார்க்க போன இடத்துலதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா 2006 தனது தாய் இறந்த பின்பு அவர் இன்னும் அவருடைய தாயின் சமாதிக்கு போகவே இல்லை, போகக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை. அதனால அவர் இப்போது சென்ற பொழுதுதான் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்ற ஹக்கீம் அவர்களும் சொல்லியிருக்கிறார், அவர் யாழ்ப்பாணத்தில் பேசிய பேச்சு வந்து இன விரோதத்துக்கு குந்தகமாக எதுவும் அது அந்த பேச்சில இல்லை என்று. அதனால அரசாங்கம் கூறும் கருத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இல்லை.
அதாவது தாயினுடைய அந்த சமாதி எங்க இருக்கின்றது, அந்த இடத்துக்கு போவதில் ஏதாவது தடை இருக்கின்றதா?
இல்ல, தாயின் சமாதி வந்து தாயின் வீட்டுல இருக்குது, வடகாட்டுல அவையில் வாழ்ந்த வீட்டுலதான் இருக்குது.
அந்த வீடு எங்க இருக்கின்றது?
வடகாடு மங்குளத்துல.
ஓ, அந்த இடம் வந்து ஏதாவது பாதுகாப்பு வளையம் அப்படிப்பட்ட பிரதேசங்கள் இருக்கின்றது அல்லது இவரும் போய் வரக்கூடிய பகுதியா?
மக்களின் வீடுகளை அரசாங்கம் ஆக்கிரமிச்சு எடுத்து குந்தி இருக்கிறது வந்து அது எங்கட வாணிக்க வாங்கி போறதுக்கு என்ன பிள்ளை.
ஆகவே அந்த பகுதிக்கு, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல இவர் முயற்சித்ததால்தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நீங்க நம்புகிறீர்களா?
தாயின் சமாதியை பார்க்க போன இடத்துல மகனை கைது செய்யப்பட்ட சூழ்நிலை தான் நடந்திருக்கு.
ஆகவே அவர் வந்து அங்கு எந்த விதமான தவறான பேச்சுகளிலும் ஈடுபடவில்லை, இந்த காரணத்துக்காகத்தான் அவர் அங்கு கைது செய்யப்பட்டார் என்று நீங்க நம்புகிறீர்களா? அப்படியா?
அதாவது நான் சொல்ல விரும்புறது உண்டே ஒன்றுதான், 16 வயதிலும் ஜெயபாலனுக்கு இதே நிலைமைதான் இலங்கையில, ஜெயபாலனுக்கு 70 வயதிலும் இதே நிலைமைதான் இலங்கையில.
சரி, தற்பொழுது அவரை எங்கே தடுத்து வைத்திருக்கின்றார்கள், அவர்களை விடுதலை செய்வதற்கான ஏதாவது முயற்சிகள் அது பற்றி கூற முடியுமா?
அவரை இப்போது இமிகிரேஷன் இதுல கொழும்புல வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்புற ஆட்களை தடுத்து வைக்கப்படும் இடத்தில் தடுத்து வைத்துள்ளார்கள். அவருக்கு 70 வயது. அவருடைய உடல்நிலை காரணமாகத்தான் நான் கவலைப்படுறேன். ஏனென்றால் எனது கணவனை நான் 87ஆம் ஆண்டு திருமணம் புரிந்தது. என்னுடைய கணவன் தலை நிமிர்ந்து வாழ வேணும் என்பதற்காக, யாருக்கும் தலை குனிய கூடாதுன்றதுக்காக.
தற்பொழுது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது?
அவர் கஷ்டமா இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. மனிதர்கள் 70 வயதுன்னா அந்த வயதுக்குரிய அத்தனை நோய்கள் வருத்தங்கள் எல்லாமே வந்து குடிவெல்லக்கூடிய ஒரு வயது தானே, அது எல்லாருக்குமே புரியும் தானே. இது அவர் இரவு ஆஸ்பத்திரியில இருந்தவர் நேற்றிரவு.
அதுக்கு பிறகு உங்களுக்கு அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது பேசக்கூடிய வாய்ப்பு ஏதாவது கிடைத்ததா?
அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. வெள்ளிக்கிழமையில இருந்து நான் தொடர்ந்து அவரோட மனத்தியாத்து கொடுத்த தடவை போன் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன், அவரோட தொடர்பு கொண்டுதான் இருக்கேன். அந்த அந்த வசதி கொடுத்திருக்கிறார்கள், அதுக்கு மிக்க நன்றி.
அவர் என்ன சொல்லுகிறார் தன்னுடைய நிலைமை குறித்து?
அவருடைய நிலைமை என்ன, வெகு விரைவில் அவரை இந்த 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 பிரச்சனையை முடித்து அனுப்புறது அவருக்கும் நல்லது, எங்களுக்கும் குடும்பத்தாராகி எங்களுக்கும் அது வந்து நிரந்தர நிம்மதியை தரும்.
அவருடைய விடுதலைக்காக எப்படியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள்?
அவருடைய விடுதலைக்கு முக்கியமாக பஷீர் சேவுதாவுத் மற்றும் ஹக்கீம் மற்றும் நார்விஜன் அம்பாசடர் கிரேட்ட, இந்த மூவரும் முக்கியமான பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எனது பிள்ளைகள் ஆதித்தன் இளவினில் மற்றும்படி உலகம் முழுவதும் வாழும் அனைத்து தமிழ் மக்களும்.
அவருடைய விடுதலை குறித்து ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா அல்லது எப்படியான முயற்சிகள் தெரிந்து கொள்ளலாமா?
இலங்கையில் உள்ள நார்விஜன் அம்பாசடர் கிரேட்ட அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார், அதோட பஷீரும் ஹக்கீம் அவர்களும்.
நார்வேயிலிருந்து இலங்கை கவிஞர் ஜெயபாலனின் மனைவி வாசுகி. இலங்கை அரசு போர்க்குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கப் போவது இல்லை என்று நாட்டு மக்களுக்கு கூறினாலும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றின் முன்னால் விசாரணை எதிர்கொள்ளும் சூழலை அரசே ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்கா தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகின்றார் ஜெயபிரகாஷ் நலசாமி.
இலங்கை அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கப் போவதில்லை என்று நாட்டு மக்களுக்கு கூறிக்கொண்டு மறுபுறத்தில் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிவதற்கான வழிமுறைகளை கடந்த காமன்வெல்த் மாநாட்டின் ஊடாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது. காமன்வெல்த் மாநாட்டின் இறுதியில் அரசு தலைவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இணக்கப்பாடுகளின்படி இலங்கையின் மனிதுரிமை விவகாரம் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றின் முன்னால் கொண்டு செல்லப்பட வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சத்யநாயக்க பிபிசி தமிழ்செய்தியிடம் தெரிவித்தார். காமன்வெல்த் மாநாட்டின் இறுதியில் அரசு தலைவர்கள் இணங்கி வெளியிட்ட பிரகடனத்தில் இருக்கின்ற 98 விடயங்களில் 39வது பிரிவு மிக முக்கியமானது. அதன்படி மனிதுரிமைகளை பாதுகாப்பதற்கான வியன்னா பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதன் மூலம் மனிதுரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு இலங்கை மதிப்பளிக்க வேண்டும். அதனை மீறினால் சர்வதேச சமூகம் இலங்கை விவகாரத்தில் தலையிட முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அதை மறைத்திருக்கிறது என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரிடம், மனிதுரிமைகளை பாதுகாப்பதற்கு உடன்படுவது நல்ல விடயம் தானே, அதற்கு எதற்காக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டேன்.
பிரித்தானிய அக்ராமாத்திய டேவிட் கேமரன் ஸ்ரீலங்காவை காப்பீராய் கெடிம்ம கிவ்வா ஸ்ரீலங்காவை பிறந்துணு பரிதி
இலங்கை வாக்குறுதி அளித்துள்ளதன்படி தன் மீது இருக்கின்ற மனிதுரிமை குற்றச்சாட்டுகளை வரும் மார்ச் மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் கூறியிருக்கிறார். இல்லாவிட்டால் சர்வதேச மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மனிதுரிமைகளை பாதுகாப்பது நல்லதுதான், ஆனால் எங்களின் விடயங்களில் சர்வதேசம் விரல் நுழைக்க நீங்களே இடமளிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்கிறோம் என்றார் தி சத்யநாயக்க. இலங்கை அதன் சொந்த விசாரணையை சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப நடத்தாவிட்டால் சர்வதேச சமூகத்துக்கு அதில் தலையிடுவதற்கு இப்படியான ஒரு பொறிமுறை தேவைதானே, அதற்குத்தானே இலங்கை உடன்பட்டிருக்கிறது என்று அவரிடம் மீண்டும் சுட்டிக்காட்டினேன்.
ஸ்ரீலங்காவே கிசிம புரவசிய யுதாதிகரணைகட்டோ வினாத்தாதிகரணைகட்டோ கெனியான நீதியாக முகத
இலங்கையின் எந்த ஒரு குடிமகனையும் போர்க்குற்ற நீதிமன்றத்துக்கோ வேறு எந்த நீதிமன்றத்துக்கோ கொண்டு செல்ல சட்டம் எதுவும் இல்லை. 2002 ரோம் சமவாயம் கைச்சாத்திடப்பட்ட போது அப்போதைய இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் கைச்சாத்திடவில்லை. அதன்படி போர்க்குற்ற நீதிமன்றம் ஒன்றுக்கு இலங்கை மக்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அதே நேரம் இலங்கையின் வாக்குறுதியின்படி, அதாவது LLRC அறிக்கையின்படி அரசாங்கம் விசாரணைகளை நடத்தி உரிய காலத்தில் அவற்றை முடிக்காவிட்டால் சர்வதேச தலையீடுகளை இலங்கை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டி வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை இப்பொழுது சில்லறை தட்டுப்பாட்டில் சிக்கித் தவிக்கின்றது. மக்களிடம் உள்ள சில்லறைகளை புழக்கத்தில் விடுமாறு மத்திய வங்கி பொது அறிவித்தல் மற்றும் விளம்பரங்கள் மூலம் கோரும் நிலை அங்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்புடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் சில்லறை நாணயங்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்களிடம் உள்ள அந்நாணயங்களை புழக்கத்துக்கு விடுமாறு மத்திய வங்கி பகிரங்கமாக கேட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள இது தொடர்பான அறிவித்தல் உள்நாட்டு பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டும் வருகின்றன. 50%, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா என சில்லற நாணயங்களை உண்டியல்களிலும் அலுமாரிகளிலும் வைத்திருக்காமல் புழக்கத்துக்கு விடுமாறு பொதுமக்கள் இலங்கை மத்திய வங்கியினால் கேட்கப்பட்டுள்ளார்கள். சில்லறை நாணயங்களுக்கு நிலவும் இந்த கட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் நாளாந்தம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள்.
நான் ஒரு ஆசிரியை சார். நான் என் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வருவதற்கு பஸ் கட்டணம் உண்மையில 8 ரூபா தான். ஆனா பஸ்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில்லற காசு இல்லைன்னு அந்த பையனா கொடுக்குற 10 ரூபாயும் எடுத்துக்கொள்றாங்க. 2 ரூபா கேட்டா சில்லற இல்லைன்னு சொல்றாங்க, அல்லது ரெங்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் போறதுக்கு 2 ரூபா, வாரத்துக்கு 2 ரூபா, ஒரு நாளைக்கு 4 ரூபாய நான் இழக்க வேண்டி இருக்குது. அப்ப அந்த காசை நாங்க மாதம் 20 நாள் என்று சொல்லி பார்த்தாலும் நான் ஒரு மாதம்
போக்குவரத்து
எங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையோ அவங்க தாரத நாங்க வேண்ட வேண்டி இருக்குது.
வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையிலான உறவுகளிலும் இந்த சில்லறை நாணய தட்டுப்பாடு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது.
28 ரூபாய் பொருளை அவங்க கொள்வனவு செய்யும் போது 1 ரூபா தராங்க, அப்ப நாங்க 2 ரூபா கொடுக்கல, கொடுக்காம விட்டா அவங்கள கஸ்டமரை பாதிக்குது. அதால நாங்க டோபியாதுகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. நாங்க இப்ப கட்டாயப்படுத்தி இதை கொடுக்கணும் மன்றத்துக்காக கொடுக்கல. 2 ரூபா நாணயம், 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயங்கள் மிக தட்டுப்பாடா இருக்குது. ஆகையாலதான் நாங்க பெருமதி கேட்ட இதுகளை கொடுக்க வேண்டி இருக்குது. இதால இப்ப வார கஸ்டமருக்கும் எங்களுக்கும் சில நேரம் வாய்த்தங்கங்கள் ஏற்படுற இதுகளும் உண்டு. நாங்க பேங்குகள்ல போய் சில்லற நாணயங்கள் கேட்டாலும் அங்கேயும் தட்டுப்பாடாத்தான் இருக்கு. இதால எங்களுக்கு வியாபாரமும் பாதிக்கப்படுது.
உள்நாட்டில் பாவனைக்கு விடப்பட்டுள்ள சில்லறை நாணயங்களில் 25% 30% நாணயங்களே வீடுகளிலும் பொது இடங்களிலும் உண்டியல்களில் இருக்கலாம் என்கின்றார் பொருளியல் துறை ஆய்வாளரும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தருமான கலாநிதி S.M. முகமது இஸ்மாயில்.
என்னை பொறுத்தவரையில் பொதுவாக 30% அதிகமான நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கின்றது. குறிப்பாக வங்கிகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், கடைகளில் இன்னும் சில்லறை நாணயங்களை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறிய கடைகளில் சில்லறை நாணயங்களுக்கு பொதுவாக பொருட்களை கொடுக்கின்றார்கள். இது மக்கள் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. அடுத்தது 1 ரூபா அல்லது 2 ரூபா அல்லது 5 ரூபா அல்லது 50% பெருமானம் இன்று ஒரு பாரிய செல்வாக்கை செலுத்துவதில்லை பாவனையாளர்களின் கண்ணோட்டத்தில். ஆகவே இது அவர்களுக்கு அசௌகரியம் அல்லது இதனால் இதை காவிக்கொண்டு விரிவதால் அல்லது இதை சேமிப்பதால் எவ்வித பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி அது வேறு வகையான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறான நாணயங்கள் இருக்கின்றது 20%. உண்டியல்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்றது கணிசமான தொகை நாணயம், கிட்டத்தட்ட 25-30% நாணயங்கள் உண்டியல்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக இந்த நாணயங்களில் குறிப்பாக சொல்வார்கள் அந்த முகப்பெருமதி அகப்பெருமதி என்று சொல்லி, முகப்பெருமதியை விட அகப்பெருமதி கூடுதலாக காணப்படுகின்ற போது அந்த உலோகங்களை விற்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற போது சிலர் அந்த நாணயங்களை வேறு சேவைகளுக்காக, நகை உற்பத்திகள் அல்லது வேறு ஆபரணங்கள் செய்வதற்கு போன்ற உடையங்களுக்கு அவர்கள் பாவித்திருக்கலாம். இந்த 4 விடயங்களும் தான் இன்று நாணயத்தை பொறுத்தவரையில் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி S.M. முகமது இஸ்மாயில்.
செய்தியாளர் உதயகுமார் நிகழ்ச்சியில் நிறைவாக.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 11 பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மாவில் இருக்கும் தமிழர்களில் கணிசமானோருக்கு தமிழை படிக்கவோ எழுதவோ தெரியாது. இராணுவம் ஆட்சிக்கு வந்த பிறகு தேசிய பள்ளிக்கூடங்களில் தமிழ் கற்பிக்கப்படாததாலும், தனியாக ஆசிரியரை வைத்து தமிழ் படிக்கும் வசதி பலருக்கும் இல்லாததாலும் தமிழ் கற்பது அங்கே வெகுவாக குறைந்துவிட்டது. இராணுவ ஆட்சியின் பிடி தளர்ந்துள்ள நிலையில் கிடைத்துள்ள வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் நேசர்கள் பல தமிழ் பள்ளிகளை கடந்த சில ஆண்டுகளில் துவங்கியிருக்கின்றனர். மழைச்சாரல் தூவும் மாலை நேரத்தில் ரங்கூனில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியின் 2வது தளத்தில் செயல்படும் தற்காலிக தமிழ் பள்ளிக்கூடத்தில் நடக்கும் வகுப்புகளில் கலந்து கொள்ள மாணவ மாணவிகள் ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்கின்றனர். தமிழ்மொழி பள்ளிக்கூடங்கள் பகுதிநேர பள்ளிக்கூடங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ் வகுப்புகளில் 5 வயதிலிருந்து 20 வயதுடையோர்
இருக்கின்றனர்.
நீங்க எதுக்கு தமிழ் படிக்கிறீங்க?
எனக்கு புரிஞ்சிருக்கு, அதனால தான் படிக்கிறேன்.
ஒரு பாட்டு படி பார்க்கலாம்.
எனக்கு தெரியாது.
என்ன கத்துக்கிட்ட?
எதுவும் கத்துக்கல.
எத்தனை நாள் இந்த ஸ்கூலுக்கு வர?
1 மாசம்.
உங்க பேர் என்ன?
பி கணேஷ். 2வது படி.
பர்மால?
நான் 5வது.
சரி, தமிழ் ஏன் படிக்கிறீங்க?
எனக்கு பிடிச்சிருக்கு.
சரி, என்ன கத்துக்கிட்டீங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல
பாப்பா வரு, பாப்பா பாப்பா எழுந்திர், காலையில் பா எழுந்திர.
என் பேர் சரவணா, எனக்கு 10-18 வயசு.
தமிழ்ல 8வது படிக்கிறீங்க?
2வது வகுப்பு.
தமிழ் ஏன் அந்த அளவுக்கு ஸ்லோவாக கத்துக்கிட்டீங்க?
முன்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவேங்க, அதனால தான். இப்போ அது முடிஞ்சிருச்சு, அதான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன்.
இப்போ கவர்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க?
10வது.
இப்போ திடீர்னு தமிழ் கற்றுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
முன்னெல்லாம் எனக்கு அதெல்லாம் பேச்சே வராது, ஏதாவது சொன்னால் புரியாது, அதனால தான் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க போய் கற்றுக்கோங்கன்னு, அதனால தான் வந்தேன்.
உள்ளூர் செல்வந்தர்களின் நிதி உதவியுடன் நடத்தப்படும் தமிழ் பள்ளிக்கூடங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு
தொகுப்பூதியம் அளிக்கப்படுகிறது. சிலர் தொண்டு மனப்பான்மையுடன் பணிபுரிகின்றனர்.
நல்ல பழக்கம் ஒழுக்கத்தை தான் கற்றுக்கொடுக்கும்.
இது பாருங்க, இந்த பொண்ணுக்கு வந்து 5 வயசு 6 வயசு இருக்கும், இங்கே வந்து 13-14 வயசு இருக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் என்ன யாருக்குன்னு சொல்லி தருவீங்க?
எல்லாம் ஒரே கிளாஸாக தான் இருக்குது. சின்னது படிச்சு வயசு இல்லை எல்லாம். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பமாக கற்றுக்கிறவங்க இருக்காங்க, அதனால ஒரே கிளாஸை பிடிச்சி வச்சுருக்கோம்.
உங்கள் பேருமா?
வசந்தி. எது எது அதுங்க விருப்பப்படுதோ எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து கற்றுக் கொடுக்குறோம். அதுங்களுக்கு என்ன ஆசைந்தால் இந்த குழந்தைன்னா நல்லா படிக்கும், 6 வயசு தான் ஆகுது, எதை கேட்டாலும் நல்லா படிக்கும். அப்படி பிள்ளைங்க அப்புறம் ஏன்னா இந்த வறுமையில் வந்து இப்போ தான் தமிழ் ஸ்கூலுங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கனால பிள்ளைங்க பூரா இப்போ தான் வருதுங்க ஆர்வம் கொடுத்து. ஆனால் ஓரளவுக்கு நல்லா படிக்குதுங்க, பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ
ராணுவ ஆட்சியின் போது பல கோயில்களில் சமய கல்வி தமிழில் கற்பிக்கப்பட்டது. தற்போது கூட அனைத்து பெரிய கோயில்களிலும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் நடக்கின்றன. கோவில் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் சில பள்ளிகள் பஜனை மடங்களாக காட்சியளிக்கின்றன. சமயம் பற்றிய புரிதலை அதிகமாக்குவதே தான் நடத்துகின்ற தமிழ் பள்ளிக்கூடத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறுகின்றார் ரங்கூன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலின் நிர்வாகி தேவராஜன்.
நம்மளுடைய தர்மத்தை அறியணுனாக்கா முதல்ல வந்து தமிழ் தெரியணும். ஏன்னாங்க இந்த நாட்டில் வந்து பல மதத்தினர் வாழ்கிறாங்க. நம்மளுடைய குழந்தைகள் வந்து இந்த மதத்தின் பெருமைகளை தெரியாமல் மற்ற மதத்தோடைய பெருமைகளை கேட்டு அந்த மதத்தை மாறுவதற்கு அதிகமாக ஆகி சென்று போனார்கள். முக்கியமாக நம் தமிழர்களாகிய நம் குழந்தைகளுடன் தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே தமிழ் பள்ளிக்கூடம் 3 ஆண்டு காலமாக நடத்துகின்றோம்.
பலரால் பல இடங்களில் வேறுபட்ட நோக்கங்களுடன் ஆரம்பித்து நடத்தப்படும் தமிழ் பள்ளிகள் அனைத்திலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளும் இங்கே எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேர்வுகள் நடத்தி புலமை சான்றிதழ் அளிக்கும் தமிழ் கல்வி வளர்ச்சி மையத்தின் பயிற்சி ஆசிரியர் சோலை தியாகராஜா இத்தகைய முயற்சிகள் குறித்து நம்மிடம் பேசினார்.
முறையான பாடத்திட்டம் தமிழ்நாட்டுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தை அடிப்படையாகவும் இந்த நாட்டு பர்மிய பாடத்திட்டத்துக்கு அடிப்படையாக வச்சு போகிறதுனால பர்மிய பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் அதை தயார் பண்ணியிருக்கோம். அதனால் மாணவர்கள் மிக விரைவில் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் அதை செயலாற்றி வருகிறோம்.
தமிழ் படித்தால் பர்மாவில் நேரடி பொருளாதார பயனில்லை, உயர்கல்வி கற்கவும் அது பயன்படாது என்ற யதார்த்த நிலை இருக்கிறது. அதே நேரம் மொழியை இழந்துவிட்டால் தமது அடையாளத்தை இழக்க நேரிடுமோ என்ற அச்சம் மறுபுறம் வாட்டுகிறது. பொது இடங்களில் சந்திக்கும் தமிழர்கள் பர்மிய மொழியிலேயே அதிகம் பேசுகின்றனர்.
தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, மற்ற இஸ்லாமிய சம்மந்தப்பட்டவங்களும் சரி, வேறு மொழியை சம்மந்தப்பட்டவங்களும் சரி, அவங்க புது இடத்துல வந்து பொதுவாகவே வந்து பர்மீஸ் தான் பேசிக்கிடுவாங்க. அதனால் வந்து நாளாக வந்து இது என்ன ஆகுதுன்னா நம்ம தமிழில் பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகுது.
தென்னிந்தியாவை விட நிலப்பரப்பில் பெரியது பர்மா. சில தமிழ் கிராமங்களுக்கு செல்ல ஆறுகளில் சில மணி நேரங்கள் படகுகளில் பயணித்து செல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இதுபோன்ற தூரப் பகுதிகளில் தமிழ் பள்ளிகளை நடத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. எதிர்பாராத இடங்களிலிருந்தும் பிரச்சனைகள் வருகின்றன. மோன் மற்றும் கரேன் மாநிலங்களில் உள்ள தமிழ் பள்ளிகளை மேற்பார்வை செய்யும் தமிழாசிரியர் பே சண்முகநாதன்,
தேசிய பள்ளியோட அடைப்பு வந்துட்டாக்க விடுமுறை நாட்கள் தான் நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த நேரத்தில் வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கோயில் திருவிழா இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த சமய சடங்குகளுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நேரத்தை வீணடிக்கிறதுனால வந்து தமிழ் கல்வி வளர்ச்சியை வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து நிறைவு ஆக்க முடியல. மெயின் ரோட்ல இருந்து 10 மைல் உள்ள போய் சில பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கோம். ஆனால் பெற்றோர்கள் வந்து நல்ல விதமா இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் படிக்க அனுப்பணும்ன்ற அக்கறையெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவு. அந்த குறைய வந்து அவங்க குறையாக நினைக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் படிக்காதனால வந்து பிள்ளைகள் படிக்கணும்ன்ற எண்ணமே அவங்கள்ட்ட வந்து பெரும்பாலும் இல்லை.
ஒட்டுமொத்தமாக பார்த்தால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் தற்போது இயங்கி வருகின்றன. தமிழ் கல்விச்சாலைகளின் வளர்ச்சி குறித்து தட்டோனில் இருக்கும் தமிழாசிரியர் ராணா சண்முகம்.
1965 தேசியமயம், 75 வரைக்கும் 10 வருஷம் பல லட்சம் மக்கள் போயிட்டாங்க. நாங்கள்லாம் எப்படி வாழ்றதுன்னு ஒரு திட்டம் போட்டோம். வருங்காலத்தில் நமக்கு ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நேரத்தில் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வந்துச்சு. தமிழ் பள்ளிக்கூடத்தை தான் நம்ம கட்டணும், தமிழுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். தமிழ் மொழி இருந்தால் தான் நமது கலை கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்கலாம். ஆலயங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு 75 நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி தமிழ் இல்லம், வள்ளுவர் கோட்டம், கலைமகள் கல்வி நிறுவனம், சனாதன தர்ம சேவா சங்கம்னு பல அமைப்புகளை உருவாக்கிட்டோம். பள்ளிக்கூடங்களை வந்து எங்கள் தமிழ் இல்லம் சார்பாக ஒரு 60 பாடசாலைகள் வச்சுருக்கோம். இப்போ தங்கராஜ் அறக்கட்டளை, ஐயா சிவராமன் இவங்களாம் எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க.
தமிழ் நூலகங்கள் என்று ஏதும் இல்லை. தனியார் தொலைக்காட்சி சேவைகள் தற்போது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சேனல்கள் தம்முடைய மொழி அறிவை வளர்ப்பதற்கு உதவுவதாக பலர் கூறினர்.
அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.
தமிழ் கற்க பல தடைகள் இருந்தும் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஓங்கி நிற்கிறது. பர்மாவில் தமிழ்மொழி சற்றே மங்கி போனாலும் முற்றாக மறைந்தொழிந்து போகாது என்ற நம்பிக்கை கீற்று தென்படுகிறது. தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.